முதல் வாசகம் இறைவாக்கின செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் படைகளின் ஆண்டவரது வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, சீயோன் மீது உள்ள அன்பு வெறியால் நான் கனண்டு கொண்டிருக்கின்றேன். அதன் மீது உள்ள அன்பு வெறியால் நான் சினமுற்றிருக்கின்றேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, சீயோனுக்கு நான் திரும்பி வரப்போகிறேன். எருசலேம் நடுவில் குடியிருக்கப் போகிறேன். எருசலேம் உண்மையுள்ள நகர் என்றும் படைகளின் ஆண்டவரது மலை திருமலை என்றும் பெயர் பெற்று விளங்கும். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, எருசலேமின் தெருக்களில் கிழவரும் கிழவியரும் மீண்டும் அமர்ந்திருப்பார்கள். வயது முதிர்ந்தவர்களால் ஒவ்வொருவரும் தம் கையில் கோல் வைத்திருப்பார்கள். நகரின் தெருக்களில் சிறுவரும் சிறுமியரும் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் அதன் தெருக்களில் விளையாடி கொண்டிருப்பார்கள். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இம்மக்களில் எஞ்சியிருப்போரின் கண்களுக்கு இவையெல்லாம் அந்நாட்களில் விந்தையாய் தோன்றினாலும் என் கண்களுக்கு விந்தையாய் தோன்றுமோ என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ கீழ்த்திசை நாட்டினின்றும் மேற்றிசை நாட்டினின்றும் என் மக்களை விடுவிப்பேன். அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள். அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டி நீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டி நீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தி நீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டாற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கும் ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
பிரிவு 9 இறை வார்த்தைகள் 46 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் தங்களுக்குள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம், இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார், உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, ஒருவர் உமது பெயரால் பேய் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். இயேசு அவரை நோக்கி, தடுக்க வேண்டாம், ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பெரியவர், இது யார் கொடுக்கும் தகுதி? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்விலே பல்வேறு விதமான சிந்தனை தெளிவுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். குழந்தையாக இருக்கின்ற பொழுது குழந்தைக்குரிய மனநிலையில் வாழ்கிறோம். குழந்தை பருவத்தை கடந்து பள்ளிகளுக்கு செல்லுகிற பொழுது அங்கே நம்முடைய சிறுவர் சிறுமியர் அந்த வயதிற்கு ஏற்றார்போல் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு அடுத்த கட்டத்திலே ஒரு இளம் வயதினை அடைகின்ற பொழுது ஒரு இளைஞனான ஒரு இளம் பெண்ணாக அவர்களுடைய பார்வை, சிந்தனை, அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதுவே ஒரு திருமணமான ஆணோ பெண்ணோ தன்னுடைய திருமணம் என்கிற அருள் அடையாளத்தின் வழியாக தங்களுக்கென்று ஒரு குடும்ப வாழ்வை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த குடும்பத்தின் மீது ஆழமான கவனம் கொண்டவர்களாக, இந்த குடும்பத்தை எப்படி வளர்க்க வேண்டும், இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பண்பு நலன்கள், குணநலன்கள், மற்றவர்கள், உறவுகள், நண்பர்கள் என்று சொல்லி இந்த குடும்பத்தை சுற்றியிருக்கிற அத்துணை பேரையுமே கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருப்பதால், ஒரு ஆண் ஒரு கணவனாக, குடும்ப தலைவனாக, ஒரு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக அவர் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அங்கே செய்கிறார். ஒரு பெண்ணானவள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு குடும்ப தலைவியாக, மனைவியாக, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தாயாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படியாக வாழ்வு என்பது ஒவ்வொரு நிலையும் கடந்து செல்லுகிற பொழுது பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாகி கொண்டே போகின்றன. ஆக இந்த முதிய வயதை அடைகின்ற பொழுது, முதுமையை அடைந்து ஒரு இடத்திலே அமர்ந்து ஆள சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு கடவுள் செஞ்சிருக்கிறார் என்று அசை போட்டு பார்க்கிற பொழுது தான் நமக்கு தெரிகிறது எவ்வளவு பெரிய தூரத்தை கடவுள் நம்மை கடக்க செய்து நம் வாழ்வை எல்லா விதமான நலன்களால் நிரப்பி வைத்திருக்கிறார் என்று அப்போது தான் நமக்கு தெரியும். ஏன் ஃபாதர் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி ரீடிங்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்று பார்த்தோம் என்று சொன்னால், பெரிய மாணவர்களே, நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம். கண்ணுக்கு எதிராக இருக்கிற உலக போராட்டங்கள் ஒருபுறம், உறவுகளுக்கு மத்தியில் இருக்கிற உறவு போராட்டம் என்பது மறுபுறம், இந்த உறவை கடந்து உள்ளத்துக்குள் வருகிற பொழுது இந்த உள்ளத்தின் பால் எழுகிற சிந்தனைகளின் அடிப்படையில் உள்ளத்திலே மன போராட்டம் என்பது மறுபுறமாக இருக்கிறது. ஆக மனித வாழ்வை சுற்றி முழுவதுமாக போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த போராட்டங்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்திலே கடவுளுடைய அருளை தேடுகிற பிள்ளைகளாக, கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று மகிழ வேண்டும் என்ற ஆசையோடு தான் நாம் திருப்பள்ளிக்கு வருகின்றோம். என்னை புரிந்து கொண்ட என்னுடைய ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட்டு விட மாட்டார், என்னுடைய நிறைகுறைகளோடு அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற மன நிறைவு பெறுவதற்கு தான் ஒவ்வொருவரும் மனதை திறந்து ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறோம், நம்மை முழுவதுமாக கொட்டி தீர்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நோய் ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு மிக தெளிவாக கொடுக்கின்றன. உடனே நீங்களாம் யோசிக்கக்கூடாது, ஃபாதர் எங்களுக்கு தெரியாதா இந்த உலகத்தில் கொரோனா நோய் தான் இப்போ மிகப்பெரிய நோயாக இருக்கு என்று சொல்லி. நான் அந்த நோயை சொல்ல வரவில்லை. மனித வாழ்க்கைக்குள்ளே நாம் மிகச்சிறந்த மனிதராக வாழ்வதற்கு தடையாகவும் நம்முடைய எண்ணங்களுக்கு உரம் ஊட்டி இறைவன் எதற்காக என்னை தேர்ந்தெடுத்தார், இறைவன் எதற்காக எனக்கு அருள் வாழ்வு கொடுத்தார், இறைவன் எதற்காக எனக்கென அருள் வளங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்த சிந்தனையெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு சூட்சமத்தை செய்வது தான் இந்த நோய். அதே போன்று நான் எவ்வளவுதான் குற்றம் குறைகளெல்லாம் செய்தாலும் ஆண்டவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் என்ற பாவ மன்னிப்பின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருப்பதால் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை தேடி வருகிற பொழுது நம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பினை பெறுகிறோம். இந்த திருப்பலியில் கூட தொடக்கத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பு பெறுவோம் என்று சொல்வது கூட இந்த பாவங்கள் கூட இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் வாழ்வுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை நாம் முழுவதுமாக நம்புகிறோம் அல்லவா. அத்தகைய நம்பிக்கை வாழ்வுக்கு இந்த ஒரு நோயானது மிகப்பெரிய தடையாக இன்றைய நாளில் இயேசு சுட்டி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நோய் எதுவாக இருக்கும் என்று சொன்னால், யார் மிக பெரியவர், ஹூ இஸ் கிரேட் அப்படின்னு கூட நம்ம அதை வச்சுக்கலாம். நம்மிடத்தில் இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பணி செய்கின்ற தளங்களாக இருக்கட்டும், படிக்கின்ற வகுப்பறையாக கூட இருக்கட்டும், இப்போல்லாம் யா என்ன வந்து நம்மெல்லாம் யோசிக்கிறோம், யார் ஃபஸ்ட்டு வர்றது, யார் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது, யார் ஃபஸ்ட்டு ஓட்டப்பந்தயத்தில் வர்றது, யார் ஃபஸ்ட்டு பணக்காரன் ஆகிறது, யார் ஃபஸ்ட்டு கீழே தள்ளி விடுறது. எனவே இந்த ஃபஸ்ட் என்று சொல்லப்படுகிற முதலாவதாக பெரியவராக மாறுவது என்பது யார் என்ற நோய்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக இன்றைய நாளில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நோயானது சீடர்களிடத்தில் இருந்தது என்று தான் இன்றைய நாளிலே இயேசு நமக்கு பயிற்றுவிக்கிறார். இயேசு ரொம்ப யோசித்து, நான் வந்து என்னோட தந்தை என்னை அனுப்பி வச்சார், நான் இந்த மக்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்கள் நல்லா இருக்கணும், நான் உங்களுக்காண்டி தான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறன்ற பொழுது நீங்கள் அதை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். அதே போன்று இயேசு சுகப்படுத்துகிற அந்த நிகழ்வை கண்டு இயேசுவினுடைய கரம் தொட்டவுடனே அங்கே இருக்கின்றவர்கள் நோய்களெல்லாம் நீங்குகிற பொழுது அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், இயேசுவிடத்திலே எல்லோரையும் கொண்டு வந்தால் இயேசு நிச்சயமாக குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் வருகிறார்கள். இப்படியாக மக்கள் உயர்வானவற்றையும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை எல்லாம் நினைத்து நன்றி பெருக்கோடு இயேசுவை அணுகி வருவதுமாக இருந்த அந்த சூழலில்தான் இயேசுவினுடைய திருத்தூதர்கள் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், எப்பா நான் பாடுபட போகிறேன், உங்களுக்காக பாடுகள் அனுபவித்து என்னுடைய இறப்பை சந்திக்க போகிறேன், என்னுடைய இறப்பு மிக கொடூரமாக கொடுமையான ஒரு முறையில் இருக்க போகிறது, எனவே அதை கடந்து நான் உயிர்ப்பின் மாட்சிக்கு நுழைவதற்கான இறை திருவுளத்தை ஏற்றிருக்கிறேன் என்று மூன்று முறை அறிவிக்கிறார். மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா, என்ன சொன்னோம்னே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க சில பேர், அப்படியா என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சொல்லுகிற ஒரு மனநிலை தான் அங்கு திருத்தூதர்களிடத்தில் இருந்தது. இயேசு இவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனையை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது சீடர்கள் எல்லாம், நம்மள யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா இல்லை அவன் பெரியவனா, ஜீசஸ் மூணு பேரை கூப்பிட்டு போகிறாரே அந்த மூணு பேரத்தில் உள்ளவன் தான் பெரியவனா என்று இயேசு தன்னுடைய அந்த பயணத்திலே வருகிற பொழுது அந்த பயணம் முழுவதுமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். நாட் ஈவன் தே ஆர் ஸ்பீக்கிங், அந்த இறைவன் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அசை போட்டு கொண்டு வருகிற மக்களுக்கு மத்தியிலே இந்த சீடர்கள் எல்லாம் விவாதம் செய்து கொண்டு வருகிறார்கள் என்று அங்கே நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். பேசுவது என்பது வேறு, விவாதம் செய்வது வேறு, பிடிவாதத்தோடு தான் சொல்வது தான் நியாயம் என்று பயிற்றுவிப்பது என்பது வேறு. ஆக பேசுவது என்பது எளிது. சரி, பேசிட்டு போனாங்க, ஏதோ தெரியாத பிள்ளை அறியாமல் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் திருத்தூதர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆரம்பத்திலே, தொடக்கத்திலே அவர்களுடைய வார்த்தை எப்படி ஆரம்பித்திருக்க வேண்டும்? நான் இதெல்லாம் செஞ்சேன், அதனால் நான் பெரியவனாக இருப்பேன் அப்படின்ற ஒரு சிந்தனை. இன்னொருத்தர் சொல்லியிருக்கலாம், நான் இயேசுவோட எல்லா இடத்துக்கும் போகிறேன், என்னை கூப்பிட்டு போகிறாரு, அதனால் நான் தான் பெரியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். மத்தையும் என்ன சொல்லியிருக்கலாம், நான் சுங்க சாவடியில் இருந்தேன், என்கிட்ட அப்பயே காசு இருந்துச்சு, இயேசு கூப்பிட்டோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அதனால் எனக்கு இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு விதமான மதிப்பு மரியாதையும் இருப்பது போன்ற தோற்றம் அவருக்கு தோன்றியிருக்கலாம். எனவே அவர் என்ன செய்திருக்கலாம், நான் தான் பெரியவர் என்று நினைத்திருக்கலாம். யூதாஸ் இஸ்காரியோத் நமக்கெல்லாம் தெரிந்தது போல அவர் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் தான் வந்து எல்லா காசையும் வச்சிருந்தார். எனவே அவர் என்ன நினைத்திருக்கலாம், என்னிடம் நிறைய காசு இருக்கிறது, எனவே நான் தான் பெரிய ஆளாக இருக்கிறேன் என்று யோசித்திருக்கலாம். ஆக இப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியாக யோசித்ததால் அவர்களுக்குள்ளே விவாதம் நடந்ததாக விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இயேசுவை பாருங்களே, அந்த சீடர்கள் எல்லாம் வந்த பின்பாக உங்களுள் எதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தீர்கள்? இயேசு கேட்கவில்லை, எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கவில்லை, எதை பற்றி விவாதித்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கிறார். ஆக யார் பெரியவர் என்று அவர்கள் விவாதித்து கொண்டிருந்த பொழுது இயேசு ஒரு சிறுபிள்ளையை நடுவில் நிறுத்தி, இவர்களை போன்று நீங்கள் வாழுகிற பொழுதுதான் நீங்கள் பெரியவராக இருக்க முடியும். உங்களுள் பெரியவராக இருப்பவர் தொண்டராக இருக்கட்டும், உங்களுடைய எல்லாரும் எனக்கு பணிபுரிய வேண்டும் என்று சிந்திப்பவர்கள் முதலிலே மற்றவருக்கு பணிவிடை செய்யுங்கள் என்று அங்கே இயேசு சொல்லுகிறார். எனவேதான் இயேசு யோவான் செய்தியிலே சீடர்களுடைய காலடிகளை கழுவுகிறார். இந்த காலடிகளை கழுவுவது என்பது யூத சமுதாயத்தில் இருந்த ஒரு அடிமை செய்கிற வேலையாக இருக்கிறது. எனவே இந்த அடிமையின் வேலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அரசருக்கெல்லாம் அரசராக இருக்கிற வியத்தகு ஆலோசராக, அமைதியின் அரசராக, எசையா இறைவாக்கினர் வழியாக முன் அறிவித்த இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அங்கே சீடர்களுடைய காலடிகளை பிடித்து கழுவி முத்தம் செய்கிறார். இதைத்தான் பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்திலே 2:6-11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அங்கே என்ன செய்கிறோம்? அடிமையின் வடிவமேற்று சிலுவை சாவை, அதையும் நம்முடைய பாவங்களுக்கு ஈடாக பரிகார பலியாக இயேசு சிலுவை சாவை ஏற்று தம்மை நம்முடைய மீட்புக்காக கையளிக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இயேசு எல்லாவற்றையுமே மிகச்சரியாக தன் திருத்தூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அங்கே சீடர்களுடைய காலடிகளை கழுவுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? போதகரான நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறேன், இந்த முன்மாதிரியின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு அங்கே பயிற்றுவிக்கிறார். ஆனால் சீடர்கள் என்ன செய்கிறார்கள் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் சீடர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இயேசு மிகப்பெரிய ஒரு அரசராக இப்பொழுது வரவிருக்கிறார், இந்த ரோமை அரசிலே இருக்கிற அரசாட்சியினுடைய மையமாக இருந்து அவர் நம்மை வழி நடத்துவார், எனவே அவர் அரசராக இருக்கிற பொழுது அவருக்கு கீழே இருக்கிற அந்த அமைச்சரவையிலே பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றவனை நான் எங்களையெல்லாம் ஆற்றிவிடுவார் என்று அங்கே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு எந்த அளவு நம் ஒவ்வொருவரையும் பற்றி ஆழமாக நுணுக்கமாக அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த திருத்தூதர்களை அழைத்து ஒவ்வொருவராக தனித்தனியாக அவர் புரிந்து வைத்திருந்தார். எனவேதான் யோவானை கல்வாரி மலையிலே அழைத்து தன் அன்னையை கொடுக்கிறார், பேதுருவை அழைத்து 3 அவருடைய உயிர்ப்புக்கு பின்பாக 3 என்ன செய்கிறார்? என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி என்னை பின்தொடர் என்று சொல்லுகிறார். இது சாதாரண வார்த்தையடையார். உயிர்ப்பின் மாட்சிக்கு பின்பாக இயேசு தன்னுடைய திருத்தூதர்களில் ஒருவராக இருக்கிற பேதுருவை அழைத்து என்னை பின்தொடர் என்று சொல்லி, எப்பொழுது முதல் சீடரை அழைத்த அந்த நிகழ்விலே பேதுருவை இன்று முதல் நான் உன்னை மனிதனை பிரிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்லி எப்பொழுது பேதுருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்தாரோ அன்று முதல் பேதுரு இயேசுவை பின்தொடர்ந்துதான் வந்தார். ஆனால் இயேசுவை பின்தொடர்ந்து வந்த பேதுரு அந்த சபையின் முற்றத்திலே அங்கே எங்கே இயேசுவை கற்றூணிலை வைத்து அடித்தார்களோ அதற்கு முன்பு வரை இயேசுவை பின்தொடர்ந்தார். நற்செய்தி என்ன சொல்லுகிறது? அவரை எங்கே கொண்டு போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக பேதுரு இயேசுவுக்கு பின்னால் சென்றார் என்று தான் நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசுவை கொண்டு போகிறார்கள், எங்கே கொண்டு போகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக தான் பேதுரு முதலில் போகிறார். ஆனால் இயேசு முன்பே அவருக்கு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்? என்னை நீ மறுதளிப்பாய். அந்த மறுதளிப்பும் அங்கே நிகழ்கிறது. மனம் நொந்து பேதுரு அழுகிறார். அந்த மனம் நொந்து அழுததற்கு பின்பாக பேதுருவால் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. என்னை நம்பி என்னுடைய வாழ்வினுடைய நிறைகுறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்று முதல் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று சொல்லி என்னையும் ஒரு மனிதனாக நினைத்து நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொன்ன பொழுது, நீ பாவி அல்ல, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், பாவிகளை தேடி வந்தேன் என்று சொன்ன இயேசு பேதுருவை அழைத்ததால் பேதுரு என்ன செய்தார்? தொடர்ந்து பின்பற்றி வந்தார். ஆனால் இப்படி ஒரு மறுதளிப்பு நிகழ்ந்த பின்பு, மனம் நொந்து அழுத பின்பாக பேதுரு என்ன செய்கிறார்? இயேசுவை பின்பற்ற தயங்குகிறார். அது குற்ற உணர்வாக, குற்ற உணர்ச்சியோடு பேதுரு அங்கே நிற்கிறார். எனவேதான் உயிர்ப்புக்கு பின்பாக பேதுருவிடத்திலே வந்து, என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று மூன்று முறை இயேசு கேட்ட பின்பு, என்னை பின் தொடர் என்று அங்கே பேதுருவுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆக இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே தன் சீடர்கள் ஒவ்வொருவரையுமாக தனிப்பட்ட விதத்திலே தெரிந்து வைத்ததனுடைய அடிப்படை நோக்கமே அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தார். எனவேதான் விவாதத்தில் ஈடுபட்ட திருத்தூதர்கள் அனைவரும் தங்களுடைய இன்னுயிரே கொடுப்பதற்கு அளவிற்கு அவர்கள் மாறினார் என்று சொன்னால், இயேசுவை உண்மையாக அவர்கள் மிகச்சிறந்த பெரியவராக, தனிப்பெரும் தலைவனாக, தனிப்பெரும் மெஸ்ஸியாவாக, தனிப்பெரும் போதகராக அவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டதால் தான் என்பதை இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டால்தான் எப்படி அவர்கள் பெரியவர்களாக யார் இருக்கிறார்கள் என்று சண்டையிட்ட நிலைமையிலிருந்து, நாங்களெல்லாம் கடைநிலை ஊழியர்கள் என்று தங்களையே தாழ்த்தி கொண்டு, திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கிறோம் அல்லவா, அந்த கோயில் முற்றத்திலே ஒருவன் கால் ஊனமுற்ற நிலையில் இருக்கிற பொழுது ஏதாவது கொடுங்கள் என்று சொன்ன பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார்? என்னிடம் பொன்னோ வெள்ளியோ எதுவும் கிடையாது, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட. பாருங்களே, தங்களை பெரியவர்களாக நினைத்த திருத்தூதர்கள் எல்லாம் தங்களை தாழ்த்தி கொண்டு கடை நிலையில் இருந்து கொண்டு தங்களை அழைத்த இயேசுதான் எங்களை பெரியவராக தகுதிப்படுத்துகிறார் என்ற மனநிலைக்குள் நுழைந்து என்ன செய்கிறார்கள்? இயேசுதான் எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறார், இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று பவுலடியார் எப்படி தன்னை முழுவதுமாக இயேசுவுக்கு முன்பாக கையளித்தாரோ, அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் நம்மை முழுவதுமாக கையளிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். இதற்கு முதல் வாசகம் மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகமானது செக்கேரியா இறைவாக்கினர் எழுதிய இந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரிவு 8 இறைவார்த்தை 1-8 வரை உள்ள இறைவார்த்தைகளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, படைகளின் ஆண்டவராகிய நம்முடைய கடவுள் அந்த மக்களை எந்த அளவு அன்பு கொண்டிருந்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று உண்மையுள்ள நகராக, திருமலையாக எருசலேம் என்றென்று பெயர் பெறும் என்று ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். அதன் பின்பாக பாருங்களே, எருசலேமின் தெருக்களில் கிழவரும் கிழவியரும் மீண்டும் அமர்ந்திருப்பார்கள். வயது முதிர்ந்தவர்களானதால் ஒவ்வொருவரும் தம் கையில் கோல் வைத்திருப்பார்கள். நகரின் தெருக்களில் சிறுவரும் சிறுமியரும் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் அதன் தெருக்களில் விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களும் அங்கே இருப்பார்கள். இந்த மக்கள் எல்லோருக்குமான கடவுள் யார்? நான் தான். இந்த மக்களை வழிநடத்தக்கூடிய கடவுள் யார்? நான் தான். இந்த மக்களுக்கு எல்லா விதமான சிந்தனைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து என்னுடைய முழுமையான ஆசீர்வாதத்தினுடைய பெட்டகத்துக்குள்ளே அழைத்து செல்வது யார்? நான் தான். எனவே இதோ கீழ்த்திசை நாட்டின் நின்றும் மேல் திசை நாட்டினிருந்தும் மக்களை விடுவிப்பேன், அவர்களை அழைத்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமில் குடியிருப்பார்கள், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள், உண்மையிலும் நீதியிலும் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன் என்று இன்றைய முதல் வாசகத்திலே படைகளின் ஆண்டவர் சொல்வதனுடைய அடிப்படை நோக்கமே மக்கள் எல்லோருக்குமான மிகப்பெரியவராக, உயர்ந்தவராக, ஆசீர்வாதங்களினுடைய பெட்டகமாக, ஒவ்வொரு நாளும் அந்த மக்களை வழிநடத்திய உண்மையான தெய்வமாக இறைவன் இருப்பதால் தான் அவர்கள் இறைவனை மலையில் திருமலையில் சந்திக்கிறார்கள். மலை என்பது விவிலியத்தின் பார்வையில் உயர்ந்த இடம், உயர்வான நம்முடைய இறைவன் அங்கே வீற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆக இறைவன்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரியவர். ஆனால் பிரியமானவர்களே, என்ன நிகழ்கிறது என்று சொன்னார், நம்மிடத்திலெல்லாம் இப்பொழுது அதிகமாக பணம் இருக்கிறது. நீங்கள் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அதை எப்படியாவது வந்து விடுகிறது. அதன் பின்பாக பதவி இருக்கிறது. பதவிக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பறந்து பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படா எந்திரிப்பாக நம்ம போய் உட்காரலாம் என்று பதவி மோகமும் பதவி சண்டையும் இருக்கிறது. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற பழக்கம் உண்மையிலே போயிடுச்சு. குவிக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இவள்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இருக்கு, அவன் வச்சிருக்கா, இவன் வச்சிருக்கான் என்று நம்மிடம் இருப்பதை மனநிறைவோடு வைத்து வாழாமல், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, இருக்கிறதை விட்டுட்டு பறக்கிறது காசுபடுறது. அப்படியாதான் எல்லா நிலையும், அருள் நிலையில் இருக்கிற அருள் தந்தையர் அருள் சகோதரிகள் யாராக இருக்கட்டும், அல்லது இல்லறத்தில் இருக்கிற பொதுநிலையினராக இருக்கட்டும், எல்லோருமே இந்த சமூகம் கற்றுக் கொடுத்த ஒரு தவறான படிப்பினை என்னவென்றால், மேலும் மேலுமாக வருவதால் தான் நாம் மேன்மை அடைகிறோம் என்பது, மேலும் மேலுமாக சேமித்து வைப்பதால் தான் நம்மை உயர்ந்தவராக பார்ப்பார் என்பது. அன்புக்குரியவர்களே, சேமிப்பதில் அல்ல, மாறாக நம் உள்ளங்களில் எதை சேகரித்து வைக்கிறோமோ அதன் வழியாகத்தான் ஒவ்வொருவரும் பெரியவராக பார்க்கப்படுகிறார்கள். பணங்காசு இருக்குது, அவர் ஒரு பைசா கூட அடுத்தவருக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களே, என்ன சொல்லுவாங்க, பணம் இருந்து என்ன பிரயோஜனம், இவனுக்கு மனசு கொஞ்சமாச்சு இருக்கா, அப்படி தான் நாம் சொல்லுவோம். அதே போன்று ஒரு பதவியில் இருக்கிறார், பல்வேறு மனிதர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறார் என்று சொன்னால், எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எவ்விதமான பணக்காசுக்கும் ஆசைப்படாமல், பரவாயில்ல இந்த பையன் அவன் வீட்டில் மொத பட்டதாரி, படித்தவனே வந்தான், சரி இவனுக்கு வேலை கொடுப்போமே அப்படி என்று ஒரு வேலை கொடுத்தார் என்று சொன்னால், அதை அந்த மகனும் அந்த குடும்பத்தாரும் யார் வேலை கொடுத்தாரோ அவரை பெருமையாக பார்ப்பார்கள். ஆனால் அப்படி எதுவுமே நடப்பதில்லை. ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னாலே பல்வேறு விதமான லஞ்ச லாவணிய சூழலை நாம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆக இந்த பொறுப்பில் இருப்பவர் உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது, காசு கொடுத்தா உனக்கு வேலை கொடுக்குறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் அன்புக்குரியவர்களே? என்ன அவரை பார்த்து சொல்லுவான், இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கான், ஒரு ஈவு இறக்கம் இல்லை, இவெல்லாம் என்னத்தை சாதிச்சு கிழிச்சான் வாழ்க்கையில், இப்படித்தான் நாம் சொல்லுவோம். ஆக நம்முடைய காசோ பணமோ பதவியோ பட்டங்களோ சேர்த்து வைக்கிற செல்வ செழிப்பான வாழ்க்கை முறையோ, அல்லது இன்னும் கொடுமையாக இருக்கிற மற்றவர்களை மட்டம் தட்டுகிற குணமோ எப்பொழுதுமே நம்மை பெரியவராக காட்டார். இந்த பெரியவர் என்ற தகுதி யாரிடமிருந்து வர வேண்டும் என்று சொன்னால், கடவுளிடம் இருந்து மட்டுமே வர வேண்டும். அது வந்தால் மட்டும்தான் நாம் தகுதி படைத்தவர்களாக மாற முடியும். எப்படி ஆண்டவர் நம்மை பெரியவர் என்று தகுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால், மூன்றையும் மூன்று விதங்களில் நாம் பார்க்கிறோம். இதை மீகா புத்தகம் 4:7 இறை வார்த்தையிலே, அன்று முதல் என்றென்றும் ஆண்டவராகிய நானே சீயோனின் மனையிலிருந்து ஆட்சி புரிவேன் என்றால், ஆட்சியினுடைய மையமாக இருப்பவர் யார்? இறைவன். அதே போன்று யோவான் அச்செய்தி 5:44 இறை வார்த்தையிலே, கடவுள் ஒருவரே பெருமைக்குரியவர், அவரை நாடுகின்றவர்கள் பெருமையை நாடி தேட செல்ல ஆகாது என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, பெருமையோ புகழோ பதவியோ உயர்ந்த நிலையோ இது அனைத்துமே ஆண்டவருக்குரியது. அவர் நினைத்தால் நமக்கு கிடைக்கும், அவர் நினைக்காவிட்டால் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். தொடக்க நூல் 12:10 சாதாரண எளிய மனிதனை அவர் தன்னிடத்தில் கொண்ட நம்பிக்கையினால் இந்த அகில உலகத்தினுடைய நம்பிக்கையின் தந்தையாக ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அதன் பின்பாக வருகிற மோசேயை பாருங்கள். நான் என்ன போய் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன், அந்த அரசன்ட்ட போய் நான் என்னத்தை சொல்ல போகிறேன், என்ன ஏயா நீ கூப்பிட்ட என்று பதைபதைத்த மனதோடு வந்த மோசே சாதாரண எளிய மனிதன். ஆனால் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய மாபெரும் தலைவனாக அங்கே மோசேயை ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்க்கிறார். நாங்கள் எல்லாம் குருமடங்களிலே படிக்கிற பொழுது ஹோலி ஆர்டர் என்று சொல்லப்படுகிற இந்த குருத்துவம் சார்ந்த சிந்தனைகளிலெல்லாம் சொல்லுகிற பொழுது லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது தலைமைத்துவ பண்புகள் மிக்க ஒருவரை குறித்து பார்க்கிற பொழுது பல்வேறு மனிதர்களை விவிலியத்திலிருந்து சுட்டி காட்டுவார்கள். அதில் மோசியை தனி பெரும் தலைமைத்துவமிக்க பண்பாளராக விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால், சாதாரண எளிய மனிதனாக மோசியை ஆண்டவர் உயர்த்துகிறார். அதற்கு அடுத்ததாக பார்க்கிறோம் யோசுவா, அவன் சரியான தொடனடுங்கியாக இருப்பான் போல். இவங்களாம் கூப்பிட்டு வந்தாங்க, நான் என்னத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு மனக்கலக்கத்தோடு இருந்தபோது கடவுள் என்ன சொல்லுகிறார்? யோசுவா புத்தகம் 1:8 இறை வார்த்தைகளை, அன்று மோசியோடு இருந்த இறைவன் இன்று உன்னோடும் இருப்பேன், அஞ்சாதே. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பச்சம், பயம், வேதனை, கவலை, துன்பம் எதுவாக இருந்து நம்மை சூழ்ந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார், பெரியவராக மாற்றுகிறார். இப்படியாக பல்வேறு மனிதர்களை நம்முடைய விவிலியத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இன்றைய நாளில் பெரியவராக மாற வேண்டும் என்பதில் குறியாக இருக்க வேண்டாம். நான் பெரிய இடத்துக்கு வரணும், பெரிய பதவிக்கு வரணும், பெரிய ஆளாகணும், பெரிய விதமான காரியங்களெல்லாம் நிகழ்த்தணும் என்பதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அதுவே போதும். ஆண்டவர் முன்பாக எந்த அளவு உங்களை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது என் மகனையும் மகளையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி. அதற்காக கடவுள் இன்றைய நாளில் நமக்கு கொடுப்பது மூன்று சிந்தனைகள் தான். முதல் சிந்தனை, பணத்தால் அல்ல, நாம் கொண்டிருக்கின்ற பண்பினால் ஆண்டவர் நம்மை பெரியவராக மாற்றுகிறார். கலாத்தியர்கள் இதை திருமுகம் 5:21-22 இறை வார்த்தைகளிலே அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை என்று நம்முடைய தூயாவினுடைய கனிகளை குறித்து பார்க்கிறோம் அல்லவா. இந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நிச்சயமாக பெரிய இடத்திலே நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார். இரண்டாவதாக, குறை காண்பதில் அல்ல, தன்னிடம் இருக்கின்ற அலாதியான குணத்தினால் ஆண்டவர் நம்மை பெரியவராக்குகிறார். இன்று மிக மோசமான ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னார். அது மற்றவருடைய குறைகளை காண்பது. அதாவது சில நேரத்தில் நான் யோசிச்சு பார்ப்பேன், வாய் கூசாதா, இல்லை உதடுக்கு தான் வலிக்காதா, இல்லை எப்பப்பாரு அடுத்தவனுடைய குறையையே பேசிகிட்டு இருப்பாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, இங்கே நொட்டம், அங்கே நொட்டம் என்று சிலர் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அது யாராக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, அடுத்தவருடைய குறையை நாம் காண ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய குறைகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தவர் கோபப்படுகிறார் என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக்கொள்வோமே, அப்போ நீ கோபப்படுறதை எப்படி கண்டுபிடிப்ப? அடுத்தவன் எப்போ பாரு புறணி பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவன் புறணி பேசுகிறான்னு சொல்கிறதே ஒரு புறணி தான். நல்லா யோசிச்சு பாருங்கள், இவன் புறணி பேசுகிறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே ஒரு புறணி தான். ஆக அவன் செய்வதை சொல்லுகிறீர்கள், நீங்கள் செய்வதை எங்கே போய் சொல்லுவீர்கள்? அவன் பணத்தை திருடுறான் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் 10 ரூபாயை திருடுனா அதுவும் திருட்டு தானே. ஆக பிறரை குறையோடு, குறை கண்ணோடு பார்க்க தொடங்கினீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களை, நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்க வழியே இல்லாமல் மாறிவிடும். இறுதியாக, பதவியால் அல்ல, ஒருவரின் பண்பட்ட வாழ்வினால்தான் பெரியவராக அவர் உயர்த்தப்படுகிறார். இதைத்தான் யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்த நற்செய்தி பகுதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்த 2 வாசகம், அதாவது 25வது ஞாயிறு, பொதுக்காலம் 25வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் வாசிக்க கேட்ட 2வது வாசகமானது தான் யாக்கோபு எழுதிய திருமுகம். அங்கே அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவர் பெரியவராக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த பண்பட்ட வாழ்வு எப்படி கிடைக்கும் என்றால், தூய்மை, அமைதி, பொறுமை, நடுநிலை தவறாமை, வெளிவேடமற்ற செயல்பாடு, நீதி ஆகியவற்றை யார் ஒருவர் அடித்தளமாக வைத்திருக்கிறாரோ அவர் நிச்சயமாக தன் பண்பட்ட வாழ்வினால் பெரியவராக மாற்றப்படுகிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இன்றைய நாளிலே உங்களையும் என்னையும் பெரியவர் என்ற தகுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பையும் ஆழமான உறுதித்தன்மையும் கொண்டிருப்பவர் இறைவன் மட்டுமே. அவருடைய வாழ்விலே நம்மை முழுவதுமாக ஒப்பிட்டு பார்த்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இதுதான் என்று யாரெல்லாம் சொல்ல விளைகிறோமோ அவர்களை ஆண்டவர் மிகவே உயர்த்தி பெரியவராக மாற்றி அழகு பார்க்கிறார் என்பதுதான் இன்றைய நாள் வழிபாடு நமக்கு கொடுக்கிற சிந்தனை. இதைத்தான் இன்றைய நாளில் நாம் நினைவு கூர்கிற வின்சென்ட் பவுல் என்ற அருள் பணியாளர் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய விவசாயிகளுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களுக்கு உதவி செய்தவனின் வழியாகத்தான் நான் இறைவனுக்கு முன்பாக பெரியவராக இருக்கிறேன் என்ற புரிதலுக்குள் நுழைந்தவர்தான் வின்சென்ட் பால் என்று சொல்லப்படுகிற இந்த அருள் பணியாளர். இவருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்வதெல்லாம் என்னவென்றால், நான் ஆண்டவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி கொள்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் நான் செய்கிறேன் என்று அவர் முன்னிலையிலிருந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புவதால் தான் ஆண்டவர் என்னை இந்த அளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று அவருடைய பார்வையானது இங்கே கொடுக்கப்படுகிறது. சிந்திப்போம், இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், பேதுரு தன்னுடைய முதல் துறைமுகத்திலே 5 7-8 இறை வார்த்தைகளிலே சொல்வது போல, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே விட்டுவிடுங்கள், அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்ற புரிதல் நமக்குள் வந்தது என்று சொன்னால், நாமும் இறைவனிடத்திலே மிக பெரியவர் நீர்தான் என்ற தகுதியோடு வாழ இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.